మత్తయి ఎల్టిన సువిశేషం 4వ అధికారం 4వ వచనం. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்ற வசனத்தை ஆதாரமாக கொண்டு தேவனுடைய வார்த்தைகளில் போஷிக்கப்படுதல், தேவனுடைய வார்த்தைகளில் போஷிக்கப்படுதல், ஃபீடிங் ஆன் தி வேர்ட்ஸ் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழே நம் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். பகிர்ந்தளிக்கும்படி அவரை அன்புடன் அளிக்கிறார். இயேசுக்கள் மிகவும் முன்பாக அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தலையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வேன். சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை உண்டு செய்து தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பிதாவாகிய தேவனுக்கும் இந்த வேளையில் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு சகோதர சகோதரிகளை இந்த தினத்தில் நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பாட தலைப்பு தேவனுடைய வார்த்தைகளில் நம்ம போஷிக்கப்படுதல் என்கின்ற தலைப்பு இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ பாடத்தில் நம்ம பார்க்கும்போது சோர சோதரிகளே, அப்போ தேவனுடைய வார்த்தைகளால நம்ம போஷிக்கப்படுதல் ஸோ அது குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கேள்வி வச்சு பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். எல்லாம் வந்து சாப்பிட்டீங்களா நல்லா என்று பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாரும் நல்லா சாப்பிட்ருக்கீங்க. அப்ப இந்த தினத்துல நம்முடைய பாடம் கூட சாப்பாடு பத்தி தான் இருக்கு. என்னப்பா சாப்பாடுனா ஆவிக்குரியான சாப்பாடு. அப்ப சகோதர சோதரிகளே, இந்த தினத்துல அதுதான் நம்ம அந்த அந்த வசன பகுதிகள் நீங்க அது நீங்க கேட்ட உடனே உங்க ஞாபகத்துல வந்துருக்கும். சோ அது என்ன நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தர் அந்த 40 நாள் அந்த வனாந்தரத்துக்கு போய் அவர் வந்து தேவனுடைய எல்லா என்ன சொல்றதுனா தேவனுடைய திட்டங்களை அவர் படிச்சு அவர் தெரிந்து கொண்டு அந்த 40 நாள் வந்து பார்க்கும்போது அவர் இரவு பகலாக அங்க உபவாசம் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்போ அது முடிச்சுட்டு அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் வெளியில வரும்போது நம்ம பார்க்கிறோம். அந்த சமயத்தில் யார் வரணும்? எதிராளி வருகிறான். அப்போ அந்த பிசாசு அந்த இடத்துல வந்து நின்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் அந்த கேட்கிறார் பாருங்க. ஏன்னா அந்த அந்த 3வது வசனம்
பாருங்க.
அப்போ பிசாசு என்ன கேக்குறான்னு பார்க்கும்போது, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை என்ன செஞ்சு சாப்பிடணும், நீங்க அப்பமாக்கி நீங்க சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம கர்த்தர் அங்க என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, மனுஷன் இந்த அப்பத்தினால மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அங்க பிழைப்பானுங்கிறத நம்ம இங்க பார்த்தோம். அப்போ சகோதர சோதரிகளை இங்க நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது பிசாசானவன் அவருடைய பலவீனத்தை, ஏன்னா அந்த சமயத்துல அவர் ரொம்ப ரொம்ப பசியா இருந்துச்சு. ஏன்னா அவரு என்ன சொல்லலாம், அவரு பரிபூர்ண மனுஷனாக இருந்தாலும் கூட அவர் கண்டிப்பா என்ன இருக்குது, பசி இருக்கு. அப்போ அந்த பசியாக இருக்கின்ற சமயத்துல அங்க பார்க்கும்போது அந்த கல்லுகளை அப்பமாக்கி நீங்கள் சாப்பிடுங்க என்று சொல்லி அங்க சொன்னதாக நம்ம பார்க்கிறோம் பிசாசு. அப்போ சகோதர சோதரிகளே, பிசாசு அந்த மாதிரி சொன்னதுக்கு என்னன்னா ஒரு என்ன சொன்னது, ஒரு ஏமாற்று இல்லை அது. அது என்ன சொல்ல ஒரு வஞ்சகம் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டது. அதே சமயத்துல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அது சரியான முறையில் வந்து புரிந்து கொண்டு ரொம்ப அருமையாக அங்க பதிலே சொன்னாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே சமயத்துல என்ன சொல்லணும், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பரிபூர்ண ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. அதே சமயத்துல அவருக்கு தேவன் என்ன சொல்லணும், அந்த பரிபூர்ண மனுஷனுக்கே உண்டான ஒரு விசேஷித்த ஒரு சக்தி இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கும்போது அது சூப்பர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதாவது சூப்பர் ஹியூமன் பவர். அது அந்த ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கே உண்டான ஒரு சக்தி அது. அப்போ அதை வைத்து தான் என்ன சொல்லுங்கன்னா, இந்த கல்லுகளை நீங்க என்ன செய்ய வந்து நீங்க பசியா இருக்கிறீங்க, அதை அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கல்லுகளில் அப்பமாக்கி நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாங்க. அப்போ தேவனால் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சக்தியை அது என்ன சொல்லலாம், தவறான முறையில வந்து அதை செயல்படுத்துவதற்கு பிசாசானவன் அங்க தூண்டினாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் வந்து அதுக்கு சரியான முறையில் வந்து பதில் சொன்னாரு. இதனுடைய என்ன சொல்லுன்னா ஆளை இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என்ன சொன்னார்னா, மனுஷன் 40 நாளே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இந்த வசனம் நம்ம அநேக சமயத்துல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த வசன பகுதி வந்து நம்ம அநேக முறையில படிச்சிருக்கிறோம். அதே சமயத்துல இந்த வசனத்துக்கு ஒரு இது என்ன நம்ம புரிஞ்சு கொண்டிருக்கிறோம், அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னா அது தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். காதல் என்ன பண்றோம், நம்ம கேட்கிறோம். அப்போ நம்ம கேட்கறதுனால வந்து அந்த நமக்கு வந்து ஜீவன் கிடைக்குமா, தேவனுடைய சத்தியத்தினால அது கேட்கறதுனால வந்து நமக்கு ஜீவன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது சோதர சோதரிகளே, இதுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு ஒரு ட்ரூத், ஒரு சத்தியம் கர்த்தர் அங்க என்ன சொல்றாங்க, அது வச்சிருக்காரு, உள்ள வச்சிருக்காரு. அப்போ நம்ம சமீபத்துல இது ஒரு என்ன சொல்றதுன்னா, இந்த வசனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கூட இருக்கு. மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறேன் ஒவ்வொரு இது என்னன்னா சகோதர சோதரிகளே, அதாவது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து தேவன் முதன் முதலாக செய்த வாக்குத்தத்த வசனம் ஒரு சிறப்பு இருக்குது. அதே சமயத்தில் இதில் ஆழமான ஒரு பொருள் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது நம்ம ஏற்கனவே சகோதரர் ஒரு பாடம் எடுத்தார் என்னன்னு பார்க்கும்போது, கட்டளைகள் அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா ஒரு கொள்கைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது ஒரு வாக்குத்தத்த வசனம் சகோதர சோதரிகளே, ஆனா இதுக்குள் தேவன் என்ன ஒரு மாபெரும் ஒரு கொள்கையை மறைச்சு வச்சிருக்கார். சார் என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுனால மாத்திரம் நமக்கு வந்து ஜீவன் கிடைச்சிடாது. அது ரொம்ப டீப்பஸ்ட் மீனிங்கா சொல்லி என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி அதுக்கு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் பொழுது தான் அதுக்கு என்ன இருக்குதுன்னா அது ஜீவன் வந்து நமக்கு கிடைக்கும். கர்த்தர் இந்த ஒரு என்ன சொல்றதுன்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு அது பேசியிருக்கேன். அப்போ சுகர சோரிகளே, தேவனுடைய வார்த்தைகளை வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுது தான் நமக்கு என்ன இருக்குதுன்னா நமக்கு அந்த ஜீவன் வந்து இருக்குது சகோதர சோதரிகளே. அப்போ பிசாசு அங்க என்ன அங்க சொல்லிருக்கிறான்னு பார்க்கும்போது, உங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப பசியா இருக்கிறீங்க, அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த கல்லுகளை நீங்கள் அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா சகோதர சோதரிகளே. அப்போ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரு என்ன சொல்லுங்க சூப்பர் ஹியூமன் அந்த பவரை அவர் தவறான முறை அப்படின்னு நான் சகோதர சோதரிகளே, அதாவது நீங்க பாருங்க அது நம்ம ஆழமாக நம்ம சிந்தித்து நம்ம பார்க்கும்போது, இப்ப பாருங்க அவருக்கு பசியா இருக்குது. இப்ப சப்போஸ் ஒரு வேலை வந்து அவருடைய அந்த ஒரு சக்தியை வந்து அவர் பயன்படுத்தி இப்போ என்ன சொல்றனா அது அப்பமாக்கி சாப்பிடுறோம் வைங்க, அப்ப என்ன ஆயிடும், அவருடைய பசியெல்லாம் போயிடும். அதே சமயத்தில் என்னன்னா அவருடைய ஊழிய நாட்கள்ல அப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து அநேக முறையில் என்ன பண்ணிக்கிறாரு, நிறைய முறை பசியா இருந்திருக்கிறாரு, நிறைய முறை சோர்வா இருந்திருக்கிறாரு, நிறைய முறை கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவருடைய ஊழிய நாட்கள்ல பாருங்க, அப்போ அவருக்கு என்ன சொல்றா கன்ஃபர்ம் அதே சொல்றா அவருக்கு உபயோகப்படுத்துற மாதிரி தன்னுடைய பவரை முழுவதுமாக அவர் பயன்படுத்திருந்தாருன்னா அந்த பலி செலுத்துறதுங்கிறது என்ன இருக்கு, எவ்வளவு பெரிய மிஸ்டேக் கொண்டு போயிருக்கிற பாருங்க கேள்வி இல்லைங்களா. அப்ப என்னன்னா அவரு நம்முடைய கர்த்தர் அந்த மாதிரி அந்த சூப்பர் ஹியூமன் பவரை தனக்கு சொந்தமாக பர்சனலா சுயநலத்துக்காக பயன்படுத்தி இருந்தாருன்னா அந்த தேவனுடைய சித்தமே அவனால என்ன பண்ணிருக்க முடியாது. அதுக்குத்தான் வந்து பிசாஸ் என்ன பண்ணிக்கிறான்னா அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாம போகும் வழியாக அதுக்குதான் வந்து இந்த ஒரு கேள்வியை கேட்டான். அப்ப கர்த்தர் கரெக்டா வந்து பதில் சொல்லிக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா மனுஷன் 54 மாத்திரம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை கீழ்ப்பணிந்து நடக்கும் போது நமக்கு என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆமாம் சகோதர சகோதரிகளே, இது கூட ரொம்ப ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அப்ப இன்றைக்கு எப்போ தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கும் போது தான் நமக்கே என்ன இருக்குதுன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வருது, ஒரு நம்பிக்கை வருது, நமக்கு என்ன தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாரு இல்லைங்களா, வருது இல்லைங்களா. தேவனுடைய வார்த்தை அந்த என்ன சொல்றது தேவனுடைய பிரமாணங்களுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்திலும் வந்து நம்ம கீழ்ப்பணிந்து நடக்கும் போது தான் நமக்குள்ளேயே என்ன வருதுன்னா தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், தருவாருங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நம்பிக்கை நமக்குள்ள அது வருதுன்னு. அதனால தான் அப்புறம் 2 Timothy 2:11 வசனம், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவருடனே கூட அப்படின்னு நான் சொல்ல சொல்ல தேவடைய ஒவ்வொரு வார்த்தைகளின்படி நம்ம ஜீவிக்கும் போது அது கீழ்படி நடக்கும் போது நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. கண்டிப்பா தேவன் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார நம்பிக்கை இருக்கு. ஆனா மாறாக சகோதர சோழர்களே, தேவடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பட்சத்துல வந்து கீழ்படியாம போகும்போது நம்முடைய மனசுல என்ன இருக்கு, நம்பிக்கை கொஞ்சம் தளர்ந்து போகுது. சோ அதனாலதான் சகோதர சொல்ல இது மாபெரும் ஒரு கொள்கை என்னன்னு பார்க்கும்போது, தேவடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படிந்து நடக்கும் போதுதான் நமக்கு அந்த ஜீவனுங்கிறது தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு உலகத்துல வந்து பார்க்கும்போது இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள் அவங்க ஜீவன் இது எதை நம்பி அவங்க வந்து பேஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது எதை பேஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் அவங்களுடைய ஜீவன் எதை பேஸ் பண்ணி இன்னைக்கு உலகத்தின் ஜனங்கள் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா உணவு உறைவிடம் அப்புறம் என்னங்க உடை. அப்போ இது இவைகளே இதனாடி தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க உலகத்தின் ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை அங்கே போயிட்டு இருக்குது. ஆனா சகோதர சோழர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரவாளர்களாகிய நாம் அப்படி இல்ல, சார், நாம வந்து நாம எப்படி இருக்கோம்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமாக நம்ம கீழ்பட்டவர்களாக நம்ம நடக்கும் போது தான் நமக்கு அந்த ஜீவன் வந்து நமக்கு அது கன்ஃபர்மேஷன் ஆகுது. அதனாலதான் அருமையாக நம்முடைய கர்த்தர் அங்க பேசினார், யோவான் 4:34. பாருங்க, அது அந்த சமாரி சிறீட கர்த்தர் பேசும்போது என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு போஜனம். அப்படி நான் சோதர சொல்லல, தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது என்னன்னா, தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு அவருடைய திட்டங்களுக்கு கீழ்படிந்து நடக்கும்போது அதுதான் அதுக்குள்ள என்ன இருக்கு. ஏன்னா போஜனம், போஜனம் சாப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது, நேரடியான சாப்பாடு சாப்பிடும் போது நமக்கு என்ன கிடைக்கும், ஜீவன் கிடைக்குது. அதே தான் சொன்னாரு, அப்ப தேவனுடைய திட்டங்களுக்கு நம்ம கீழ்படிந்து அவருடைய திட்டங்களை நம்ம நிறைவேற்றும் போது அதுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்கலாம், அதுக்குள்ளதான் நமக்கு அந்த ஜீவன் இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்போ இந்த என்ன சொல்ற, இந்த ஒரு ஒபீடியன்ஸ நம்ம ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஒபீடியன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம மனசுல வைக்க வேண்டிய ஒரு காரியமாக அது இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த ஒரு ஒபீடியன்ஸ் வந்து இது நமக்கும் மட்டுமில்ல, தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளுக்கும் அதை தான் வச்சிருக்கிறோம். அப்போ தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளும் இன்னைக்கு பாருங்க, தேவனை சார்ந்து என்ன, தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளும் யாரை வந்து சார்ந்திருக்கிறாங்கன்னா, தேவனை தான் சார்ந்திருக்கிறாங்க. அப்போ தேவனை சார்ந்திருக்கிறாங்கன்னா என்ன என்ன, எந்த ஒரு அடிப்படையில் அவங்க உயிரோட ஜீவனோட தேவன் வச்சிருக்காருன்னு பார்க்கும் போது, தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளும் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு செவி சாய்ந்து நடக்கிறது. அப்போ அந்த செவி சாய்ந்து நடக்கிற அந்த கீழ்ப்படிதலை, அந்த கீழ்ப்படிதலோடு நடக்கிறனால தான் அவைகள் இன்னும் வரைக்கும் என்ன இருக்குதுன்னா, தேவன் அங்க ஜீவனை கொடுத்து அங்க வச்சிருக்காரு. இதுல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ போறேன், அவர் லோகோஸாக இருக்கும் போது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து லோகோஸாக இருக்கும் பட்சத்தில் கூட அவருடைய ஜீவன் யாரை நம்பி இருக்கிறாருன்னா, அவர் கூட பிதாவாகி தேவன் நம்பி தான் இருக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றும் போது தான் அதை சார்ந்தது அவருடைய ஜீவன் இருக்குது. அப்ப அதான் இது எல்லாம் நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்ற மனதில வைத்துதான் அந்த பிசாசு அந்த பிரதி சொன்ன, மனுஷன் 40 நாளே மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதனால சௌர சொல்ற, அப்ப கீழ்ப்படிதல் தான் நமக்கு அந்த ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு இருக்குது. அதே சமயத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம மனுக்குல ஜீவனை இழந்து போனதுக்கு காரணமா இருந்தது என்ன இல்லைங்களா, மனுஷன் ஆதாம் வந்து தேவனால் பெற்றிருக்கிற அந்த நித்திய ஜீவனை இழந்து போறதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்க்கும்போது கீழ்ப்படிதல். சோ அந்த கீழ்ப்படிதலை செஞ்சிருந்தாரு என்ன இதோட இருந்திருக்கலாம். அப்போ அதே சமயத்துல பாவம்ங்கிறது என்னன்னு பார்க்கும்போது, பாவம்ங்கிறது என்னன்னு பார்க்கும்போது தேவனுக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போறது தான். அப்ப தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போறதுதான் பாவம். அப்ப அந்த பாவத்தின் சம்பளம் என்ன இருக்குது, மரணம். அப்போ தேவனுடைய வாக்குகளுக்கு செவிசாய்க்காம போகும்போது அது என்ன நிலைமைக்கு கொண்டு போயிடும்னு பார்க்கும்போது அது மரண நிலைமைக்கு கொண்டு போயிடும். அதனால சகோதர சொல்ற ஒரு மாபெரும் ஒரு கொள்கை என்ன நாம் பார்க்கும்போது, தேவனுடைய ஒவ்வொரு வாக்குகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம நிச்சயமாக என்ன சொன்ன, தேவன் நம்ம உயிரோட நம்ம வைப்பார், அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத நம்ம இன்றைய தினத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே சமயத்துல இன்றைக்கு நம்முடைய இன்றைக்கு நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் அந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா, நமக்கு தேவனுடைய சித்தம் நமக்கு எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா தெரியும். அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்க்கும்போது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக்கு அப்படின்னா, நான் பார்க்கும்போது தேவனுடைய திட்டங்களுக்கு என்ன முக்கியமா என்னன்னு பார்க்கும்போது, உலகம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படணும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தின் எல்லா மனுக்களும் வந்து ஆசீர்வதிக்கப்படணும். அதே சமயத்துல இந்த உலக மனுக்குலத்துக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பு இன்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய திருச்சபை என்ன இருக்குன்னா, அது முழுவதுமாக பூர்ணமாக இருக்கணும். அப்போ இன்றைக்கு அதாவது இன்றைக்கு சர்வ இந்த உலகத்தின் எல்லாமே எதை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இன்றைக்கு திருச்சபை எப்போதான் நிறைவேறும், அப்போ எப்போ இந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும், அதைத்தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவன் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த திருச்சபை எப்படியா சீக்கிரம் பண்ணி வைக்கணும், அது நிறைவேற்றி வைக்கணும். அப்போ அந்த ஒரு பொறுப்பு இன்றைக்கு நம்ம மத்தியத்தில் தேவன் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த வேலையை இன்றைக்கு வந்து நாம் சரிவர அதை வந்து நம்ம செய்யணும். அதுல வந்து என்ன சொல்லணும், அதுல தான் நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தேவன் அது பங்கு வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் என்ன சொல்றாங்க, அது நம்ம கீழ்ப்படிடும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவங்களை ஒப்புக்கொடுங்க என்ற வார்த்தை இருக்கு. சோ அந்த வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அது கீழ்ப்படிந்து நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்ம பிரயாசம் பண்ணணும் சொல்லு. அப்போதான் நமக்கு அந்த புது சிருஷ்டியின் ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப மாறாக நம்ம பார்க்கும்போது நம்ம சேஃப்டி செக்யூரிட்டி அப்படின்னு வந்து நம்ம போயிட்டா உலகத்தின் இந்த ஒரு தற்காலிகமாக வச்சிருக்கிற ஜீவனை காப்பாற்றுக்கு போயிட்டா சார் நம்ம எதை வந்து பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா தேவன் நமக்கு வச்சிருக்கிற புது சிருஷ்டியின் ஜீவனை என்ன பண்ண முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினால நம்முடைய அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக தேவன் இங்க பேசுறாரு. அதே சமயத்துல அர்ப்பணிப்போட கூடிய கீழ்ப்படிதல் சார் அது வந்து அப்போ அந்த அர்ப்பணிப்போடனே கூடிய அந்த கீழ்ப்படிதலை நம்ம இந்த உலகத்துல காட்டும் போதுதான் சகோர சொல்ல அந்த புது சிருஷ்டி ஜீவனை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் உலகத்துல ஒரு அருமையான ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, ஒன்றை இழந்தாதான் பெற்றுக்கொள்வோம். அதனால இந்த உலகத்தின் ஜீவனை குறிவைகளை நம்ம என்ன சொல்லணும்னா அதை நம்ம இழக்கும் போது தான் நம்ம எதை பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்கும்போது மேலான தேவனுடைய என்ன சொல்லணும் மேலான அந்த ஆசீர்வாதத்தை புது சிருஷ்டியின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதே சமயத்துல இந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றும் போது ஏன்னா இந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றும் போது நம்ம பாக்குறோம் சகோதர சோதரிகளை ஏன்னா நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை தூக்கி என்னை பின்பற்றுன்னு சொன்னார். அப்போ நம்ம இந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றும் போது கண்டிப்பா என்னென்னலாம் நமக்கு நேரிடுகிறது என்று நம்ம பார்க்கும்போது அதாவது பாடுகள் வருது, உபத்திரவங்கள் வருகிறது, அவமானங்கள் வரும். அப்போ இது போன்ற அனைத்து காரியங்களுமே நமக்கு வருது. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் இது குறித்து சொல்லும் போது அப்போஸ்தலர் 14:22 பாருங்க. என்ன சகோதரர்களே நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். அப்ப சகோதர சகோதரர்களே அப்ப நாம் இன்றைக்கு தேவனுடைய அந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் வந்து நம்ம சந்திக்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பை வந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த உலகத்துல வந்து பாடுகள் கண்டிப்பாக வரும், அதே சமயத்துல உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கிறது, அப்புறம் அடுத்ததாக பார்க்கும்போது என்னன்னா அவமானங்கள் கூட நமக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சந்தித்து நம்ம போகும்போது நமக்கு என்ன இருக்குதுன்னா சௌர சோதர்களே அந்த புதுசின் ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்காரு. அப்போ தேவன் இந்த ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் இதெல்லாம் வந்து எதுக்காக நமக்காக கொடுத்திருக்காரு. அப்போ அது கூட கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா தேவன் ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த ஒரு புதுசின் ஆசீர்வாதம் வந்து பெற்றுக்கொள்ளணுமா, ஆனா அப்படித்தான் வச்சிருக்காரு தேவன். அப்போ அது இந்த ஒரு உபத்திரவங்கள் பாடுகள் அவமானங்களை ஏன் வந்து தேவன் நமக்கு அனுமதிச்சிருக்காருன்னா சகோதர சகோதரருக்கு மாபெரும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது சகோதர இன்றைய தினத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு அப்பா மகன் நம்ம எடுத்துக்கலாம், ஒரு அப்பா ஒரு மகன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மகன் வந்து ஒரு 3-4 இருக்கிறான்னு வைங்க, மகன் வந்து ஒரு 3-4 இருக்கிறாங்க. அப்போ இப்ப பாருங்க, இப்ப ஒரு தகப்பன் அப்பா வந்து என்ன சொல்லுவாருன்னா அந்த மகனுக்கு தம்பி காலையில எங்கேயும் பல்லு விளக்கணும், ஏன்னா பல்லு விளக்காமல காப்பி என்ன நாம கூட குடிச்சிடறோம். அவன் என்ன சொல்றாருன்னா தம்பி மகனுக்கு என்ன சொன்னா காலையில எழுந்து பல்லு விளக்கணும், அப்புறம் என்ன பண்ணுவோம் நல்லா குளிக்கணும், அதே சமயத்துல நல்லா தூய்மையான ட்ரெஸ் எல்லாம் போடணும், அப்புறம் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் ப்ரேயர் எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா அப்பா தன்னுடைய மகனுக்கு என்ன பண்றாரு சில காரியங்களை வந்து சொல்றாரு. அப்போ அந்த மகனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது அந்த மகனுடைய நிலைப்பாடுல இருந்து பார்க்கும்போது மகன் என்ன நினைப்பாங்க, பசங்க சொன்னவனே எல்லாமே கேட்டுறாங்களா, மகன் எப்ப பார்த்தாலும் அப்ப என்ன பண்றாரு திச்சிட்டு இருக்கிறாரு என்ன பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ சகோதர சொல்ல அப்ப பாருங்க, ஆனா தகப்பன் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகன் சோ இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் வந்து செய்யும் பொழுதுதான் என்ன இருக்குதுங்க. அப்போ சகோதர சொல்ல இந்த ஒரு காரியம் அதாவது அந்த சின்ன சின்ன காரியங்களை செய்யும் போது அதுக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு விஷயத்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு கத்துக் கொடுக்கிறாரு. சார் என்ன கத்துக் கொடுக்கிறாருன்னு பார்க்கும் போது ஒழுங்கு என்ன கத்துக் கொடுக்கிறாருங்க, ஒழுங்கு டிசிப்ளின். அதாவது அந்த தகப்பனாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் கீழ்ப்படியும் போது அது கீழ்ப்படியும் போதே அவருக்குள் ஒன்று வளர்கிறது என்னன்னு பார்க்கும்போது டிசிப்ளின் ஒழுங்கு. அப்போ அந்த மகன் வந்து அந்த பழக்க முறைகளை நாளுக்கு நாள் பழகி போகும்போது கடைசியில் அது என்னவாக மாறிடுன்னு பார்க்கும்போது அது அவருக்கு என்ன இயல்பாக மாறி. அப்போ அந்த ஒழுங்குமுறைகளை என்ன பண்ணிக்கிறாரு மகன் வந்து கற்றுக்கொள்வாரு சொல்ற. அப்போ அதே தான் சகோதர சோழர் இந்த தினத்தில் பார்க்கும்போது தேவன் புது சிருஷ்டிக்கே உண்டான ஒழுங்கையை நம்ம வச்சிருக்காரு, புது சிருஷ்டிக்கே உண்டான ஒழுங்குமுறைகளை தேவன் வச்சிருக்காரு. அப்ப அந்த ஒழுங்குமுறைகளை வந்து நம்ம இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சகோதர சோழர்களை இந்த பாடுகள் உபத்திரவங்கள் அவமானங்கள் மூலமா தான் என்ன பண்ண முடியுமா, அந்த ஒழுங்கை நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா சகோதரர்களே. அதனாலதான் சகோதரர்களை பார்க்கும் போது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், எபிரேயர் 12:7.
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ?
அருமையாக சொல்லி, அப்ப நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள். இது நம்ம தமிழ்ல வந்து சகோதரர்களை படிக்கும் போது சிச்சைங்கிறது என்ன இருக்குதுன்னா வந்து ஒரு பெரிய தண்டனையை வந்து கொடுக்கறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா சகோதரர்களை இது டயலாக்ல போய் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக போட்டிருக்கிறாரு. அந்த சிச்சைங்கிறது வருது இல்லைங்க, அதுக்கு டயலாக்ல என்ன போட்டிருக்காருன்னா டிசிப்ளின் தான் போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ என்டூர் டிசிப்ளின் காட் டீல்ஸ் வித் யூ எஸ் வித் சன்ஸ். அப்போ நீங்கள் அந்த ஒழுங்குக்குள் என்ன சொல்லுன்னா தேவனுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்குள் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் தேவனுடைய புத்திரராக நீங்கள் இருப்பீர்கள். அதுதான் சகோதரர். அப்போ சிச்சைங்கிறது வந்து தேவன் அங்கீகரிக்காத ஒரு பெரிய தண்டனை அப்படின்றது வந்து இல்ல, அந்த அர்த்தத்துல வந்து அங்க அந்த வசனங்கள் இல்லைங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதரர்களே, அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப தேவன் நம்மளை வந்து என்ன சொல்லணும், அந்த சோதனைக்குள் பாடுகளுக்குள் உட்படுத்தி நம்மை நடத்தும் போது என்ன நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அந்த ஒழுங்குகளை அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான ஒழுங்கு முறைகளை நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்துல அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான கீழ்ப்படிதலையும் நம்ம கற்றுக்கொள்ளும். ஏன்னா தேவன் வந்து கொடுக்க போற ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் அழியாம எல்லா அதே சமயத்துல எல்லா சிருஷ்டிகளுக்கும் பெரிய என்ன சிருஷ்டி தேவனுடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான அழியாமைக்குரிய அந்த கீழ்ப்படிதல் என்ன பண்றோம் நம்ம கற்றுக்கொள்ளும். ஏன்னா நம்ம கத்ரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படிதான் வச்சாரு தேவன், அதுல நம்ம கத்ரா இயேசு கிறிஸ்துக்கு பாரபட்சம் வைக்கல. நீங்க வசனம் நீங்க பாருங்க, எபிரேயர் 5:8. பாருங்க, அவர் குமாரனா இருந்தும் ரொம்ப அருமையாக வசனத்துல, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினால் என்ன கற்றுக்கொண்டார். அப்போ சகோதர சோழர்களே, அவர் என்ன சொல்றனா அவர் தேவனுடைய குமாரன் தான், ஒரே பேரான குமாரன் தான். ஆனா ஆனாலும் கூட அவர் அந்த கீழ்ப்படுதல் அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான கீழ்ப்படுதல் என்ன பண்ணிக்கிறாருன்னா அவர் கற்றுக்கொண்டிருக்கிறாரு சகோதர சோழர்கள். அதுதான் நம்ம பாருங்க. அப்ப நமக்கு அதே தான் அன்றைக்கு நம்ம பார்க்கணும். அதனால்தான் அப்ப தேவன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? அப்ப நாமும் கூட அந்த புது சிருஷ்டின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமையானால், அப்போ புது சிருஷ்டின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமையானால் அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான கீழ்ப்படிதலை அப்ப நாமும் கூட காட்ட வேண்டியிருக்கும். அதே சமயத்துல அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான ஒழுங்குமுறைகளை அதை நாமும் அது கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் சகோதர சோழர்களே. அப்போ இந்த சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் இதெல்லாம் வந்து தேவன் நம்ம எதுக்காக கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான கீழ்ப்படிதலையும் ஒழுங்கையும் நாம் ஒவ்வொரும் வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்போ அது தேவன் அங்க வச்சிருக்காருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ சகோதர சோழர்களே, இதுல நம்ம பார்க்கும்போது என்னன்னா அதுல நம்ம இங்கிலீஷ்ல அந்த 12:7 பார்க்கும்போது கேஜேவில வந்து சேஸ்டனிங் வார்த்தை வருது. சேஸ்டனிங் என்ன வார்த்தைன்னா கரெக்ட் இஸ் மிஸ்டேக், அதாவது சிறு சிறு தண்டனைகள் மூலமாக என்ன பண்றாரா தேவன், சிறு சிறு தண்டனைகள் மூலமாக சீர்படுத்துவது. அப்போ இன்றைக்கு நமக்கு புது சிஷ்யர்கள் அப்படித்தான் நம்ம பார்க்கும்போது, அப்ப நம்ம இடத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்கு நம்ம இருக்கும் பட்சத்துல தேவன் என்ன செய்யறாருனா அதை நம்ம இடத்துல இருந்து நீக்கி போடுகிறார். அப்ப அதனாலதான் அது என்ன சொல்ற தேவன் சிச்சியாத புத்திரன். அப்ப தேவன் சிச்சிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ண அந்த டிசிப்ளின் அந்த ஒழுங்கு நடைமுறைகளுக்குள் போகும்போது தான் நம்ம யாருடைய புத்திரராக இருக்கிறோம் பார்க்கும்போது தேவனுடைய புத்திரர்களாக நம்ம இருக்கிறோம். அதே சமயத்துல அந்த ஒரு சோதனை உபத்திரவங்கள் அவமானங்களுக்குள் பிரவேசிக்கும் போது தான் என்ன சொல்றா அந்த புது சிருஷ்டிக்கான ஒழுங்குமுறைகளையும் கற்றுக்கொள்றோம். அதே சமயத்துல அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது என்னன்னா தேவனுடைய அன்பு நம்ம கூட இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா தகப்பனார் வந்து மகனை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற அடிப்படையில வந்து பண்ணுவாரு. என்ன இருக்கு அளவு கடந்த அன்பு இருக்குதுங்க, மகனை வந்து எப்படியாவது வந்து சரி பண்ணணும், அவனு என்ன சொன்னா ஒரு மனுஷனாக அவனை வந்து நம்ம உருவாக்கணுங்கிறது அது அன்பு. அப்ப அதே தான் தேவன் நம்ம மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. அதனால தான் நம்முடைய அந்த என்ன சொன்னா அந்த புதுசிஷ்டின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற தேவன் நினைக்கிறாரு. அப்ப ஆகினால தான் நம்மளே கூட அந்த புதுசிஷ்டிக்கு உண்டான ஒழுங்குமுறைகளுக்கு உட்படுத்தி நம்ம என்ன பண்றோம், நம்முடைய தவறுகளை சரி செய்யும் விதமாக நம்ம அந்த என்ன சொல்றோம் அந்த ஒழுங்குமுறைகளுக்கு நடத்துறாருங்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ சௌரசல் அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அப்ப இந்த மாதிரி நம்ம சோதனைகள் நமக்கு நேரடிகிற பலவீனங்கள் அப்ப இந்த மாதிரி கஷ்டங்கள் இதுல எல்லாம் வந்து நம்ம இருக்கும் பட்சத்துல அந்த சூழ்நிலைக்குள் நம்ம போகும்போது நம்ம யாரையதான் வந்து நினைச்சு பார்க்கணும்னு பார்க்கும்போது எபிரேயர் 12:3 நம்ம வாசிக்கிறோம்.
தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
ஆமா, அப்போ நம்ம பார்க்கலாம் இன்னொரு நீங்க வாசிக்கலாம் அந்த வசனம்.
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடி.
ஆமா, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாடுகள் உபத்திரவங்களுக்குள் நம்ம பிரவேசிக்கும் போது, பல சூழ்நிலைகளுக்குள் நம்ம போகும்போது நமக்கு என்ன இருக்கு, நிச்சயமா அந்த சோர்வுகள் வரும். அப்போ அது அப்போ நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நீங்க அப்ப யார நினைச்சுக்கணும். ஆமா, இந்த விதமாக உங்க மாதிரியா பாடுகள், இந்த மாதிரி பாடுகளை பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நினைச்சுக்கோங்க. அப்போ சகோதர சொல்லு, அப்ப அந்த மாதிரி ஒரு நம்ம சூழ்நிலைக்குள், அந்த கடினமான ஒரு கஷ்டமான உபத்திரவமான சூழ்நிலைக்குள் நம்ம பிரவேசிக்கும் போது அப்ப நம்ம யாரை நினைத்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த எல்லா விஷயங்களையும் அவர் அனுபவித்தோம். அப்போ அப்ப நாமும் அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது நம்முடைய தலையாகிய தலைவர் அதை அனுபவித்தாரு. அப்ப அதே மாதிரி இன்னைக்கு நாமும் என்ன பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும், அதை அனுபவிக்க வேண்டியதெல்லாம். அதே சமயத்துல நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதில் நம்ம சந்தோஷப்பட வேண்டியதெல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்போ சகோதரர்களே, அதே சமயத்துல அந்த சோதனைகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், எதிர்ப்புகள் இதுக்குள்ள நம்ம போகும்போது அந்த நீதியை நம்ம கற்றுக்கொள்ளும். தேவடைய அந்த நீதி ரைச்சியஸ்னஸ் என்ன செய்யணும் நம்ம கற்றுக்கொள்ளணும் சகோதர சொல்லு. அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த சோதனைகளும் ஒழுங்கும் இது எதுக்கு தேவைப்படுது, அது கூட ஒரு கேள்வி இருந்து சகோதரர். இந்த சோதனைகளும் ஒழுங்கும், இப்ப நம்ம சோதனை பார்த்து ஒழுங்கு பார்த்தா இந்த சோதனைகளும் ஒழுங்கும் அது எதுக்காக தேவைப்படுகிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது சகோதர சொல்லு, புது சிருஷ்டிக்கே உண்டான குணலட்சணங்களை நம்ம வளர்த்துக்கொள்ளும். அப்போ தேவன் புது சிருஷ்டினா அதுக்கு குணங்கள் வந்து இப்படித்தான் இருக்கு இருக்குது. அப்போ அந்த மேலான அப்ப அந்த குணங்கள் என்னன்னு பார்க்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சாயல், அதுதான் நம்ம. அப்ப அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான அந்த ஒரு குணலட்சணங்களை நம்ம வளர்த்து கொள்ளும் சகோதரர்களே. அப்போ அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான குணலட்சணங்களை நம்ம வளர்க்கும் போது தான் நம்ம என்ன ஆக முடியும்னா புது சிருஷ்டி ஆக முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. அப்போ புது சிருஷ்டிக்கே உண்டான குணங்களை நம்ம வளர்க்கும் போது தான் நம்ம என்ன ஆக முடியும்னா சகோதரர்களே, நம்ம புது சிருஷ்டி. அதனால தான் நம்முடைய சகோதரங்க சொல்லும் போது இந்த புது சிருஷ்டியின் வளர்ச்சி வந்து ஒரு ஒரு செடி வளருவதற்கு ஒப்பிட்டு அங்க பேசியிருக்கேன். அப்போ ஒரு செடி வளரும் போது அது எப்படி வளருகிறது என்று பார்க்கும்போது, ஒரு செடி வளரணும் நான் சகோதர சொல்ல, இப்ப ஒரு சின்ன ஒரு செடி இருக்குன்னு இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு செடி, குட்டி செடி இருக்கு. அப்ப அந்த செடி வளர்றதுக்கு முதல்ல என்ன தேவைப்படும், கண்டிப்பா முதல்ல வந்து என்ன, சூரிய ஒளி தேவை. அதே சமயத்துல அந்த செடி வந்து இருக்கிறதுக்கு வந்து என்ன, நல்ல மண், பண்பட்ட நிலம் வந்து தேவை. அப்புறம் அந்த செடிக்கு வந்து நல்ல தண்ணீர் தேவை இருக்கிறது. அப்போ இது இது எதுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரர், அந்த சூரிய ஒளி என்பது வந்து அது தேவனுடைய அன்பு. அப்போ அந்த செடிங்கிறது வேற யாரும் இல்லை, அது நம்ம தான், ஒரு ஒரு புது சிருஷ்டி. அப்போ அதே சமயம் அப்போ இந்த பாருங்க, அந்த செடியை நீங்க பார்க்கும்போது அது சிறியதாக இருக்கும்போது நீங்க பாருங்க, அந்த ஒரு ஒரு செடியும் வந்து ஆரம்பத்துல அது முளைக்கும் போது அது ஒரு சிறிய ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த செடி என்ன மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்குங்க, ரொம்ப ஒரு மென்மையா இருக்கும். எந்த ஒரு செடியும் ஆரம்பத்தில் எப்படி இருக்கு நம்ம பார்க்கணும், எந்த ஒரு செடியோ அந்த ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மென்மையாக இருக்கும். ஆனா அதே சமயத்தில் அது 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 வளர்வதற்கு இந்த இந்த மூன்று விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும். என்னங்க, சூரிய ஒளி கண்டிப்பா இருக்கணும், அப்புறம் வந்து தண்ணீர் வந்து ஊற்றிட்டு இருக்கணும், அதே சமயத்தில் நல்ல பண்பட்ட நிலமும் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ அது போக நான் சவர சொல்ல, அந்த செடி இன்னுமாக அந்த மென்மையெல்லாம் வந்து விட்டுட்டு இன்னும் பலமாகுவதற்கு, அந்த செடி வந்து பலமாகுவதற்கு என்னன்னா சவர சொல்ல, பலவிதமான சூழ்நிலைகள் மாறி மாறி வரணும் அந்த செடி. அப்போ என்ன வேணும், அதனால தான் தேவன் என்ன வச்சிருக்காரு, ஒரு டைம்ல வந்து குளிர்காலம் வைக்கிறாரு, ஒரு டைம் கோடைக்காலம் வைக்கிறாரு, இன்னொரு டைம் மழைக்காலம் வைக்கிறாரு. அப்போ அந்த பருவநிலைகள் வந்து மாறி 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 வரும்போது அந்த பலவிதமான பருவநிலைகளை தாண்டி அந்த செடி வந்து வளரும் போது என்ன ஆகுது நான் சவர சொல்றேன், அது அந்த செடி வந்து ஒரு என்ன சொல்லணும், கடினத்தன்மையை அது பெற்றுக்கொள்கிறது, அந்த பலத்தை ஒரு ஒரு வலுவை அந்த செடி வந்து பெற்றுக்கொள்கிறது. ஸோ அதே தான் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்கோம். அப்போ புது சிருஷ்டி நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்க்கும்போது நம்ம மென்மையாக தான் இருக்கிறோம், ஒரு ஆரம்பம் குழந்தை நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நமக்கு என்ன வேணுங்க, எல்லா சூரிய ஒளி கண்டிப்பா எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அந்த சூரிய ஒளி என்னன்னு பாருங்க, அதுதான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு நம்ம மேல எப்பவுமே இருக்குது சகோதர சகோதரிகளே. அதே சமயத்துல அந்த தண்ணீர் வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய சத்திய வசனங்கள், அது எப்படின்னா தேவனுடைய கிருபையினால கிடைக்கும், தேவனுடைய சத்திய வசனங்கள் தான். ஆனா அது எப்படி கிடைக்கிறதுன்னு பாருங்க, தேவனுடைய கிருபையினால அந்த தண்ணீர் கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நிலம், அந்த நிலம் வந்து நல்ல பண்பட்ட நிலமாக இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்ப நிலம் வந்து ஒரு கரடமுண்டாகவோ ஒரு ஒரு கடினத்தன்மை வாய்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. நிலம் வந்து எப்படி இருக்கணும், அது நல்ல என்ன, நல்ல பண்பட்ட. அப்ப அந்த பண்பட்ட நிலம் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது தேவன் என்ன சொல்லணும், நல்ல தேவனுடைய அறிவினால நமக்கு ஏற்படுகிற விசுவாசத்தை காட்டுகிறது. அந்த பண்பட்ட நிலம் எதை காட்டுகிறதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய என்ன சொல்லணும், நல்ல தேவனை பற்றி அறிகிற நல்ல அறிவினால அந்த என்ன சொல்லணும், அந்த அறிவையின் மூலமாக நம்ம தேவன் மேல் வச்சிருக்கிற விசுவாசம் அது விசுவாசம் மட்டுமில்ல, அந்த விசுவாசத்துக்கே உரிய கீழ் பிடிக்கும். அப்போ இவைகளை நம்ம காட்டும் பொழுது சகோதரர்களே, அப்ப நம்ம மேல வந்து என்ன சொல்லணும், பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் என்ன வந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிகமாக உறுதியாக நம்ம புது சிருஷ்டியில வந்து பலப்படலாம் அப்படிங்கிறதா சகோதர சோதரே ரொம்ப அருமையாக அங்க அங்க சொல்ல. அதனால அந்த என்ன சொல்லணும்னா, இந்த தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் அதே சமயத்துல தேவனுடைய சத்தியத்தினுடைய ஆழங்களும் அதற்கேற்ப விசுவாசமும் அந்த விசுவாசத்திற்கேற்ப கீழ்ப்படிதலும் இருக்கும் பட்சத்துல நம்ம மேல என்ன மாதிரி உபத்திரவங்கள் சோதனைகளுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கும் போது அப்பதான் வந்து நம்ம என்ன ஆக முடியும், சகோதர சோதரர்களே, இந்த புது சிருஷ்டிக்குள் நம்ம பலமாக வந்து என்ன பண்ண முடியும், வளர முடியும். அப்போ இதுல ஏதாவது ஒரு ப்ராசஸ் நின்று போனால் என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது கூட நம்ம. அதனால டெஸ்டிங்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதாக நமக்கு இருக்குங்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சோதரர்களே. அதே சமயத்துல இதுல நம்ம பார்க்கும்போது இதுல இங்கிலீஷ்ல சில வார்த்தைகள் போட்டிருக்காரு. இந்த புதுசின் வார்த்தை என்ன போட்டிருக்கான்னு பார்க்கும்போது, இந்த புதுசின் வளர்ச்சிக்கு அதாவது த்ரோ சஃபரிங், அதாவது சஃபரிங் மூலமா தான் என்ன பண்ண முடியுமா, புது சிருஷ்டியை நம்ம வளர்க்க முடியும். அப்படின்னா என்ன, நான் உபத்திரங்கள் மூலியா தான் இந்த புது சிருஷ்டியை நம்ம வளர்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை போட்டிருக்காரு என்ன, நான் ஒரு இட் இஸ் எ பெயின்ஃபுல் ப்ராசஸ். அப்போ இது வந்து என்ன சொல்றாருன்னா, இது வழிகளை சந்தித்து சந்தித்து இந்த புது சிருஷ்டி என்ன பண்ணணும் நம்ம. அப்போ என்ன அதுதான் நான் பார்க்கிறோம். அப்போ அந்த வழிகள் அந்த உபத்திரவங்களால நமக்கு எப்படி வரும்னா, அது நம்முடைய என்ன சொல்றோம்னா, நம்ம அர்ப்பணிப்பு செய்கிறது மூலமாக நம்ம என்ன சொல்றோம், தேவனுடைய சித்தத்துக்கு என்று நம்ம அர்ப்பணிப்பு செய்வதன் மூலம். அப்ப அர்ப்பணிப்பு என்று பார்க்கும்போது தேவன் யாரும் என்ன பண்றது இல்லையா, இந்த அர்ப்பணிப்புங்கிற விஷயத்துல இருந்து யாரையும் வந்து நீங்க இது செஞ்சாகணும்னு எந்த ஒரு நிபந்தனை கட்டாயம் வந்து வைக்கிறது இல்லை. அதனால்தான் முழுக்க முழுக்க அவருடைய வில்லிங்காவே கொடுத்துறாங்க. அப்போ சகோதர சோதரர்களே, அந்த அர்ப்பணிப்பு அதனால தான் இது, ஏன்னா நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்து அப்படிதான் செஞ்சிருக்கிறாரு சகோதர சோதரர். ஏன்னா இதோ தேவனுடைய உங்களுடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன். அப்போ அந்த ஒரு அர்ப்பணிப்பு மூலமா தான் இது நம்ம என்ன சொல்லணும், அந்த பல உபத்திரவங்கள் மூலமாக அந்த என்ன சொல்லணும் கஷ்டங்கள் மூலமாக என்ன சொல்லணும், அப்பதான் நம்ம அந்த பூசிஷ்டி நம்ம என்ன பண்ணணும், அந்த பலமாக நம்ம முடியும். அதனால அப்போஸ்தலர்கள் அதை நான் ஏற்கனவே நம்ம படிச்சு அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனம் இன்னொரு தடவை நீங்க படிக்கலாம்.
சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பார்க்கும்போது, அப்ப அந்த சோதனைகளும் அந்த ஒரு கீழ்படியிலும் நமக்கு எதுக்கு நமக்கு வழிநடத்துன்னு பார்க்கும்போது, அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான குணலட்சணங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த ஒரு சோதனைகளுக்குள்ளும் உத்தரவுகளுக்கும் கஷ்டங்களுக்குள்ளும் அவமானங்களுக்குள்ள போகும்போது சகோதர சோதரிகளை ஒரு மாபெரும் என்ன சொல்லணும், ஆவிக்குரிய குணலட்சணங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்ப முதலாவது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு பார்க்கும்போது நீடிய பொறுமை, அதுதான் சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரி உபத்திரவ கஷ்டம் எல்லாம் வந்து போகும் அதுக்குள்ள போகும்போது நம்ம எப்படிதான் இருக்கணும், கண்டிப்பா அந்த ஒரு பேஷன்ஸ் வந்து இருக்கணும், அது அது சகிக்கணும், அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கு. அப்ப அந்த சகிக்கிறதுக்கு நமக்கு முதலாவது ஒரு குணலட்சணம் என்ன வேணும்னு பார்க்கும்போது அதுதான் நீடிய பொறுமை. அப்போ அது பொறுமையோடு கூட என்ன செய்யலாம், அப்போ அது வந்து நம்ம சகிக்க வேண்டிய இருக்கும். அப்ப அந்த மாதிரி நம்ம சகிக்கும் போது ஒவ்வொரு சோதனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம சகிக்கும் போது அப்போ ஆவிக்குரிய எல்லா குணங்கள் அது நமக்குள்ள வந்து அது வளர்ந்துடும் அப்படிங்கிறது. அப்போ அதுதான் நீங்க பாருங்க கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனம், அந்த ஆவி
அன்பு சந்தோஷம் சமாதானம்
அன்பு சாந்தம் சமாதானம் இச்சையடக்கம் எல்லாமே வந்துருக்கலாம். அந்த ஒரு சோதனைகள் அந்த ஒழுங்குகளுக்குள் நம்ம இருக்கும் போது அந்த என்ன சொல்லணும், அது இவையில் எல்லாம் வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். இவையில் எல்லாம் வந்து அந்த புதுசிக்கே உண்டான குணங்களே, ஆவிக்குரிய குணங்களே நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதுதான் ஒரு சப்ஜெக்டாவே பேசியிருக்காரு அப்போ சிலை போலங்க 12 அதிகாரத்துல, அது நீங்க 7 வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து படிக்கணும். அது ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்டாவே பேசியிருக்காரு அப்போ சிலர் 12 அதிகாரம் 7-8 அப்படி நீங்க தொடர்ந்து நீங்க வாசிங்க. இப்ரேயர்
12 தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிச்சையான புத்திரன்
ஒன்றா. தகப்பன் சிச்சையாத, அது சிச்சைங்கிறது எனக்கு டிசிப்ளின், அது நம்ம மனசுல வச்சுக்கணும். தகப்பன் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்படாத மகன் இருக்கிறாங்களா பேசுறாரு பாருங்க.
எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளைகளாய்
நம்மை சிச்சிக்கும் போது நம்ம எந்த அளவு பயத்துடன் கீழ்ப்பணிந்து நடக்கிறோம், அப்படி இருக்கும் பட்சத்துல தேவன் எல்லாவற்றையும் படித்து தேவனுக்கு நம்ம சிச்சிக்கும் போது ஒழுங்கு நடவடிக்கைகளை உட்படுத்தும் போது அப்ப நம்ம இந்த அளவுக்கு வந்து பயந்து கீழ்ப்படுதலை காட்ட வேண்டும் என்று சொல்லி பேசிட்டு
அப்புறம்
பாருங்க தகப்பன்மார் பூலோக தகப்பன்மார் மகன்களை சிச்சிக்கிறாங்க எதுக்கு நான் அவருடைய நன்மைக்காக சிச்சிக்கிறாரு ஆனா படிங்க
இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை
அப்போ தேவன் கூட என்ன பண்ணானா நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் சிச்சிக்கிறாங்க அப்போ இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படின்னு அந்த புசிஷ்டிக்கே உண்டான ஆசீர்வாதங்களை அந்த புசிஷ்டிக்கே உண்டான ஆசீர்வாதத்துல நாம் பங்கடைவதற்கு அப்ப தேவன் நமக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காக என்ன பண்றாரு அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளுக்குள் நம்மை உட்படுத்துகிறார் அதுதான் சோதனை அது ஒரு சப்ஜெக்டாவே அவங்க அப்போ சொல்ல போல பேசியிருக்காரு நம்ம பார்க்கணும் ஆகினால அந்த சோதனைகள் அந்த என்ன சொல்லணும்னா அந்த ஒழுங்குகள் தேவன் அதை உட்படுத்தும் போது நம்ம எதை நம்ம கற்றுக்கொள்ளலாம்னு பார்க்கும்போது புசிஷ்டிக்கே உண்டான குண லட்சணங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும் போது சகோதர சகோதரிகள் என்னன்னு பார்க்கும்போது அந்த என்ன சொல்லணும் உறுதி நம்ம கிடைக்கும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதே சமயத்துல தேவன் நமக்கு கற்றுத்தருகிற தேவன் நமக்கு கற்றுத்தருகிற அந்த ஒழுங்குமுறைகளுக்கு நம்ம கற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன சோர சோதில்லை அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னு பாருங்க அவசனம் போலங்க சொன்னது மாதிரி 254 அதிகாரம் 7 வசனம் மற்றும் 8 வசனம் ஆமாங்க அப்ப பாருங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்து அப்போ அந்த ஒரு உறுதி அவருக்கு கிடைத்தது சகோதர சொல்லு அப்போ அதெல்லாம் அந்த உறுதி எப்படி பார்க்கும்போது அந்த பலவிதமான என்ன சொன்னா தேவனுடைய தேவனுக்கென்று செய்து கொண்ட அந்த ஒரு உடன்படிக்கை தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்துக்கு இணங்க அவர் கீழ்ப்படிந்து அதை முழுவதுமாக பூர்ணமாக அவர் செய்து முடிக்கும் போது தான் அந்த கன்ஃபர்மேஷன் இந்த ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்தேன் தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாரு அந்த கீழ் அப்போ அது கூட நாம் என்ன சொல்லணும் தேவன் எதிர்பார்த்த பிரகாரம் அந்த கீழ்ப்படிதலோட தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம கூட அந்த கன்ஃபர்மேஷன் தேவன் தருவார் நிச்சயமாக அந்த உறுதி இன்னைக்கு காலையில மண்ணா கூட நேத்த இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கு நான் என்ன சொல்லணும்னா நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் அப்போ அப்ப அந்த நிச்சயம் வந்து நம்ம எப்படி நம்ம நிச்சயிக்கிறதுன்னு பார்க்கும்போது அது நம்ம கீழ்ப்படிந்து ஒவ்வொரு விஷயங்களும் தேவன் கற்றுத்தருகிறது கீழ்ப்படிந்து நடக்கும்போது என்ன வரும் அந்த நிச்சயம் நமக்கு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கணும் சோர சொல்ற அப்போ ஆகினால் நமக்கு என்ன அவசியமாக இருக்குது என்று பார்க்கும் போது என்ன சொல்லணும் தேவன் உட்படுத்துகிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு போகும்போது அந்த சோதனைகளுக்குள்ளும் உத்தரவுகளுக்கும் அவமானங்களுக்குள்ளும் நம்ம போகணும் பிரவேசிக்கணும் அப்படி பிரவேசிக்கும் போல தான் என்ன பண்ண முடியும் அந்த புசிஷ்டிக்க உண்டான ஒழுங்குமுறைகள் அதாவது புசிஷ்டிக்க உண்டான அன்பின் கனிகளை நம்ம வளர்க்க முடியும் அப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்தில் சகோதரர்களே இது என்ன சொல்றதுன்னா இது அந்த ஒரு என்ன சொல்றதுனா இந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்க தேவனுடைய வார்த்தைகளுடைய அந்த ஒரு என்ன சொல்றனா சத்தியம் இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால நமக்கு எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றனா தேவனுடைய ஆழமான சத்தியங்களை இன்னைக்கு உணர்ந்துட்டு வரோம் அது உண்மை ஏன்னா தேவனுடைய கிருபையினால் கண்டிப்பா எல்லாருக்கும் அந்த ஆழமான என்ன சொல்றா ஒவ்வொரு வசனங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது சில சகோதரர்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப ஆழமான சத்தியங்களை இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு வெளிப்படுத்திட்டு வராரு அப்போ அந்த ஆழமான சத்தியங்கள் நமக்கு எதுக்காக வெளிப்படுத்தி வராருன்னு பார்க்கும்போது இன்னும் அதிகமாக வந்து கீழ்ப்படியணும் அப்படிங்கிறக்காக அப்போ தேவனுடைய ஆழமான சத்தியங்கள் இன்னைக்கு நம்ம எதுக்காக கொடுக்குறான்னு பாருங்கள் இன்னும் அதிகமாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணுங்கிறதுக்காக தான் இது இன்னொரு ஒரு வசனம் இன்னொரு வசனம் பாருங்க ஒன்று அவன் 2 அதிகாரம் 5 வசனம் மற்றும் 6 வசனம்
அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன்
தேவனுடைய சத்தியங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆழமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்காரோ தேவனுடைய வார்த்தைகளே ஆழங்களை எந்த அளவுக்கு நம்ம உறிந்து கொண்டிருக்கிறோமோ தேவனுடைய சத்தியங்களை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுல என்ன செய்ய வேண்டியதாக நம்முடைய வாழ்க்கையில அதை வந்து நம்ம நடப்பிக்க வேண்டியதாக நம்மளுக்கு அதனாலதான் பாருங்க அவருக்குள் நினைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவர் நடந்தபடியே நானும் நடக்கணும் அதுக்காக தான் தேவன் அந்த ஒரு ஆழமான சத்தியங்களை நமக்கு தராருங்கிறது நம்ம பார்க்கிறோம் அதே சமயத்தில் இன்னொரு வசனம் கூட நீங்க பாருங்க 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12 வசனம் அதனாலதான் ஏன்னா சகோதர சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்து இது வந்து ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் அதாவது என்ன சொல்றாங்க உபத்திரவங்கள் கஷ்டங்கள் சோதனை தேவனுடைய சித்தம் நிறைவேற்றும் போது நம்ம அர்ப்பணம் செய்யும் போது இதெல்லாம் நமக்கு வருகிறது அதனாலதான் இது வந்து என்ன சொல்றா ஒரு கஷ்டம் இருக்குது கண்டிப்பா சகோதர சார் அதனாலதான் என்ன சொல்றாங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதா இருக்கிற யாவரும் அதான் அதனால சகோதர சோழர்கள் கண்டிப்பா இருக்கு அதே சமயத்துல சகோதர சோழர்கள் என்ன சொல்றாங்க நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள் போய் என்ன பண்ணிருக்காருனா அந்த என்ன சொல்றாங்க அந்த கீழ்ப்படிதலை அவர் காட்டியிருக்காரு. அதான் நம்ம வசனத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இவரையர் 10 அதிகாரம் அது அந்த வசனம் வாசிங்க, நம்ம அடுத்த வசனம் வாசி. இவரையர் 4:5 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. ஆமா, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆமா கண்டிப்பா. அப்போ அந்த என்ன சொல்றா, அந்த பலவிதமான சோதனைகளுக்கு உபதிரவங்கள் போய்த்தா அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கிறாரு. அந்த கீழ்ப்படிதலிலும் சுகர சொல்ல இன்னொரு வார்த்தையை ஒன்று செய்திருக்கிறாரு, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. என்ன சொல்றாருன்னா, பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட், கீழ்ப்படிதல். ஆனா அது எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் பார்க்கும்போது, பூரணமான கீழ்ப்படிதல். அது என்ன கீழ்ப்படிதல் பார்க்கும்போது, பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய விசேஷமா இருக்கு. அப்போ இன்னைக்கு தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்புலையும் வந்து சிருஷ்டிகளையும் நீங்க பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய எல்லா பாருங்க, தேவ தூதர்கள் கேராஃபின்கள் சேரம் எல்லாமே தேவனுடைய தூதர்களா இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் இன்றைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கீழ்ப்படிதலை காட்டி கொண்டிருக்கிறாங்க, இதுவரைக்கும் காட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலை அது, எப்படிப்பட்ட சூழ்நிலை சகோதர சகோதரர்களே, அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து என்ன, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அதாவது தேவனுடைய ஃபேவரபுளா இருக்கிற சூழ்நிலையில, அதாவது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கு கீழ்ப்படிதலை அவங்க காட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா சகோதர சோழர், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, அப்படி நான் அந்த பூ சிருஷ்டிக்கு அப்படியே தேவன் வைக்கல, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அன்பேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, சாதகம் இல்லாத சூழ்நிலை, அதுதாங்க நம்ம பார்க்கும்போது அந்த உபத்திரவம், பாடு, கஷ்டம், அவமானம், வலி, வேதனை. அப்போ அந்த ஒரு துயரங்களுக்குள்ள சென்று அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிவிட்டார், அதுதான் அதனால்தான் சொன்னாரு. அப்ப என்ன சொன்னா, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் விஷயத்துல பார்க்கும்போது அவர் லோகசாவம், அதாவது ஃபேவரபிளா இருக்கும்போது கீழ்ப்படிதலை காட்டியிருக்காரு. அதே சமயத்தில் அவர் புது சிருஷ்டியாக ஆகும்போது எல்லா என்ன சொன்னா, எல்லா கீழான எல்லா கஷ்டங்களையும் வலிகளையும் வேதனைகளும் அவமானங்களையும் எடுக்கும்போது என்ன பண்ணிக்கிறார், கீழ்ப்படிதல். அப்போ அந்த ரெண்டு சூழ்நிலையில என்ன பண்ணிக்கிறார், கீழ்ப்படிதல். அதாவது என்ன சொல்லணும், சாதகமான சூழ்நிலையிலும் சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் கீழ்ப்படிதல். அதனால தான் அதுக்கு என்ன கீழ்ப்படிதல் சொல்லி போட்டு பார்க்கும்போது, பரிபூர்ணமான கீழ்ப்படிதல். ஆமா சோதர சொல்ல, உண்மை சோதர சொல்ல. அப்போ அதனால்தான், அப்போ தேவ தூதர்களுடைய கீழ்ப்படிதலை காட்டிலும் இன்றைக்கு புது சிருஷ்டிகளுடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு தியானித்து நம்ம பார்க்கும்போது, அப்ப தேவ தூதர்கள் கூட கீழ்ப்படிதலை காட்டுறாங்க, ஆனா அதை பார்க்கலாம் அது சாதகமான சூழ்நிலை. ஆனா புது சிருஷ்டிகள் அப்படி இல்ல சகோதர சகோதரிகளே, அந்த உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வலிகள் வேதனைக்குள்ள போய் என்ன பண்றாங்க, கீழ்ப்படி. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இவைகளை ஒற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா. அப்போ நம்ம எப்படிதான், அப்ப இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க புசிட்டி. அப்போ அதனால்தான் தேவன் எங்க மேல வைக்கிறார், தேவதூதர்களுக்கும் மேல போயிட்டாங்க. உண்மை சகோதர, ஏன்னா தேவன் வந்து எப்பவுமே அவர் நீதி ஜட்ஜ்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும். அப்போ அந்த அளவுல வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால என்ன பண்றாங்க, அந்த கீழ்ப்படிதலை காட்டும் போது அந்த அளவுல தேவன் என்ன பண்றாரு, மேலான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தர. அதனாலதான் சகோதர சோழர்களே, இதெல்லாம் வந்து மனசுல நம்ம கர்த்தர் வச்சு அதை நம்ம பார்க்கும்போது, அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா, அந்த ஒரு தேவனுடைய அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான அந்த கீழ்ப்படிதலை காட்டும் பொருள், அதெல்லாம் வந்து மனசுல வச்சு தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியும் பொருட்டாகத்தான் அங்க யோர்தானில் வந்து அவர் வந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, அது சந்தோஷமா இருக்கு. இன்னும் பாருங்க, எபிரேயர் 10:7.
அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன்,
என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். உலகத்துக்கு பலியாக ஒரு பலியாகணும், இன்னொன்னு வந்து பார்க்கும்போது சகர சகல தன்னுடைய ஆசீர்வாதத்துல கர்த்தா இயேசு கிறிஸ்து முதலாவது வரணுங்கிறது தேவனுடைய சித்தம் இருந்துச்சு. அப்போ சகோதர சகல, அப்ப அந்த ஒரு விஷயத்துக்காக தேவனுடைய சித்தம் இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அதை சந்தோஷமாக, அதே சமயத்துல என்ன சொல்லனா, அது சங்கீதத்துல வாசிங்க அந்த வசனம், சங்கீதம் 48.
என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில்.
அப்ப பாருங்க, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்ப பாருங்க, அந்த விரும்புகிறேன் என்று சொல்லும் போது அந்த வார்த்தையில இருந்து இன்னொன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்க, பிரதர் நினைக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு என்ன பண்றது. அப்போ அப்படின்னா சகோதர சோழர்களே, என்ன பாருங்கன்னா, இப்ப இவர் நினைக்கிறத நான் செய்யறதுக்கு விருப்பப்படுறேன்னா, அதுல உள்ள ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது. அது என்ன மறைஞ்சிருக்குன்னு பாருங்கும்போது, இவர் மேல அன்பா இருக்கிறேன் அர்த்தம். இவர் நினைக்கிறத நான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு என்னன்னா, இவர் மேல எனக்கு என்ன இருக்குது, அன்பு இருக்குது. அப்போ சகோதர சோழர்களே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவன் மேல் என்ன சொன்ன பூர்ண அன்புள்ளவராக இருந்தார். அப்போ தேவன் மேல் வச்ச அன்புல தான் தேவனுடைய சித்தமே நிறைவேற்றுவதற்கு அவர் முன் வந்தாரு. அதனாலதான் எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணாரு, எல்லா சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் அவர் என்ன பண்ணார், அதை சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார், அதை சகித்தார். அதன் மூலம் தேவன் கற்றுத்தருகிற பாடங்களை அவர் என்ன சொல்றாங்க கற்றுக்கொண்டாருங்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ சௌர அது இன்னைக்கு நமக்கு கூட இருக்குது. அப்போ கண்டிப்பா இந்த ஒரு புதுசிஷ்டியின் வளர்ச்சி என்பது, இந்த புதுசிஷ்டியின் வளர்ச்சி என்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு ஒரு சூழ்நிலை இந்த உலகத்தில் பார்க்கும்போது. ஆனா ஆனாலும் கூட அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். எதுக்காக, அது எதனுடைய அடிப்படையில் செய்யணும் பார்க்கும்போது, தேவன் மேல் வச்சிருக்கிற அன்புனால. ஏன்னா தேவன் நம்ம மேல் வச்சிருக்கிற அன்புனால தான் என்கிட்ட வாங்க அப்படிங்கிறோம் இல்லைங்களா. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற யார் இந்தியா என்ன சொல்லணும், எல்லா புரஜாதிகளுக்கும் கிடைக்காத அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. அழைப்பு நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்போ அதை சொல்ற தம்முடைய பரிசுத்துக்கு பங்குள்ளவர்களாக போட்டு நம்ம அழைச்சிருக்கிறார். அப்போ தேவன் நம்ம மேல் அன்பு வச்சிருக்காரு. அப்ப நாம் கண்டிப்பா என்ன செய்யணும், தேவன் மேல் அன்பு வைக்கணும். அப்ப அந்த தேவன் மேல வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில் தான் என்ன சொல்ற நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், அதே சமயத்தில் நம்முடைய அவமானங்கள் எல்லாம் வந்து என்ன பார்க்கும்போது நம்ம தேவன் மேல் வச்சிருக்கிற அன்பின் அடிப்படையில இந்த கீழ்ப்படுதலை நம்ம தேவனிடத்துல நம்ம காட்ட வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம் பார்க்கிறோம். அதே சமயத்தில் சகோதரர்களே, இத இந்த ஒரு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள் இவைகள் மத்தியில தேவனுடைய கீழ்ப்படிதலை காட்டி நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் போது, சௌர சிலை நம்ம நிறைவேற்றும் போது, அப்பொழுதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பூரணமான கீழ்ப்படிதல் வருது நமக்கு இல்லைங்களா. இதான் நம்ம பாருங்க பூரணமான கீழ்ப்படிதல். அப்புறம் விசுவாசம் என்ன விசுவாசம் அப்படின்னா சௌர சிலை அதுவும் பூரணமான விசுவாசம் என்று பார்க்கும்போது தேவ தூதர்கள் தேவனை பார்த்துருக்காங்க, தேவனை தரிசிக்கிறாங்க, ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்கு நம்புறாங்க. ஆனா நாம் இன்றைக்கு தேவனை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்க நம்ம கண்ணால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா இந்த வசனம் மட்டும் வச்சு என்ன பண்றோம், நம்ம கையில் இருக்கிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை வச்சு தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிச்சு நம்முடைய வாழ்க்கையவே என்ன பண்றோம், நம்ம அர்ப்பணம் செய்யும் போது அதுதான் சொல்றாரு அது பூரணமான விசுவாசம். விசுவாசம் இருக்கு, ஆனா இது எப்படிப்பட்ட விசுவாசம் தான், பூரணமான விசுவாசம். அப்போ பூரணமான கீழ்ப்படிதல், பூரணமான விசுவாசம், அப்புறம் அன்பு, பூரணமான அன்பு சகோதர சகோதரர்களே, பூரணமான பொறுமை, பூரணமான சாந்தம், அதுதான் சகோதர சொல்ல இயேசு கிறிஸ்துவுடைய சாயலா இருக்கு. அதுதான் அந்த புது சிருஷ்டி. அதான் பாருங்க சகோதர சொல்ல இது நம்ம புது சிருஷ்டியை பாருங்க, அது எல்லாமே முழுசு 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 எல்லாமே பூர்ணம் பூர்ணம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பூர்ணம் இல்ல சார், ஒன்னே ஒண்ணு மட்டும் பூர்ணம் இல்லைன்னு பார்க்கும்போது நம்முடைய இந்த ஒரு சரீரம் நம்முடைய சரீரம். அப்போ தேவன் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தகுதியாகும் போது, அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம தகுதியாகும் போது தேவன் அப்ப நமக்கு என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு பூர்ணமான இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு இந்த சரீரம் என்ன இருக்கு அது பொருத்தம் இல்லாம இருக்குது. அப்ப அந்த சரீரத்தை என்ன பண்ணலாம், எடுத்து போட்டு ஆவின் சரீரத்தை. அப்போ அதான் சௌர சரீரம் பார்க்கும்போது நம்ம வசனத்துல நம்ம ஏற்கனவே நம்ம பாத்துருக்கிறோம் என்ன சொல்லணும், அந்த ஒன்று குழந்தை 15 அதிகாரத்துல
அறிவிக்கிறேன்.
அப்போ என்ன சொல்றேன்னா, அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான பூரணமான விசுவாசம், அன்பு, சாந்தம், பொறுமை எல்லாமே பூரணமாகிறோம். அப்ப சகோதர சகோதரி, இந்த மாம்சம் மட்டும் பூர்ணம் எல்லாம் இருக்கும் பட்சத்துல நமக்கு அந்த மரணத்தை கொடுத்து தேவன் அந்த ஆவின் சரீரத்தை நமக்கு, அப்ப எல்லாமே என்ன ஆயிரும், எல்லாமே பூரணம், எல்லாமே பூரணம் சகோதர சகோதரி. அப்போ சகோதர அதுதான் அந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதம், அந்த மகிமையின் சரீரத்தை நம்ம அங்க நம்ம பெற்றுக்கொள்ளலாங்கிறத பார்க்கிறோம். அப்ப அதே சமயத்துல இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டங்கள், ஏன்னா தேவ தூதர்களெல்லாம் பார்க்கும்போது சாதகமான சூழ்நிலை எல்லா வேலைகளையும் தேவனுடைய எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. ஆனா நம்ம புது சிருஷ்டிகள் பார்க்கும்போது சாதகம் இல்லாம நம்ம பார்க்கும்போது சோதனை, கஷ்டம், அவமான, துன்பம், அப்போ அவைகள் மத்தியத்தில் கூட தேவனுடைய வேலைகள் என்ன பண்றோம். அப்போ புது சிருஷ்டிகள் ஆகினா அந்த அன்பேவரபிளா இருக்கிற சூழ்நிலையில கூட, அந்த கடினமான சூழ்நிலை, உபத்திரவங்களான சூழ்நிலையில் கூட என்ன பண்றோம் நம்ம, ஐயோ இன்னும் தேவனுடைய சித்தம் செய்யணும், இன்னும் தேவனுடைய வேலைகளை நம்ம பார்க்கணும், இன்னும் நம்ம அப்போ அதை செய்து 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 பார்க்கும்போது, அப்போ நீங்க பாருங்க தேவனுடைய பார்வையில வந்து தேவ தூதர் தேவன் வந்து யார பார்த்து வெல்டம்னு சொல்வார். அப்ப யாருன்னா புது சிருஷ்டிக்கு தான் பார்த்து சொல்வார். அதனாலதான் அங்க சொல்லும் போது மத்திய 25-21 வசனம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் வந்து நம்ம தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்ற நம்முடைய மனப்பாங்கு, நம்முடைய வாஞ்சை, நம்முடைய வைராக்கியம், அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது அப்போ இந்த ஒரு பரிபூர்ணம் இல்லாத இந்த ஒரு சரீரத்திலிருந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு என்னுடைய வேலைக்காக இவ்வளவு பிரயாசப்படும் போது அந்த மகிமீரின் சரீரத்தை கொடுக்கும் போது அப்ப எந்த அளவுக்கு நீ வேலை செய்வாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்து சகோதரர்களே, அந்த ஒரு மகிமீரின் ஆசீர்வாதத்தை நமக்கு அங்க கொடுக்கிறார் நம்முடைய தேவன், நமக்கு அங்க தராருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆகினால சகோதரர்களே, அப்ப இன்றைக்கு நம்முடைய இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன சொல்றோம், நம்ம இன்றைக்கு எந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் பார்க்கும் போது அந்த புது சிருஷ்டியின் ஆசீர்வாதத்தை அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான என்ன சொல்றோம், அந்த சோதனைகளுக்குள் பிரவேசித்து அந்த சோதனைகள் மூலமாக அந்த ஒழுங்குகளை நாம் கற்றுக்கொண்டு அந்த சோதனையும் ஒழுங்குகளின் மூலமாக அந்த புது சிருஷ்டிக்கே உண்டான ஆவிக்குரிய குணலட்சணங்களை நம்ம பெற்று அதே சமயத்துல அந்த பூர்ணமான அன்பு, பூர்ணமான விசுவாசம், பூர்ணமான கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் நாம் பூர்ணமாக நம்ம வளர்க்க வேண்டியிருக்கிறோம். ஆகி நல்ல சோதர சோழர்கள், இதுக்கு முக்கியமாக இன்றைக்கு நம்ம மத்தியத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்க்கும்போது, அந்த என்ன அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய அர்ப்பணிப்பை ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தி பேசுகிறோம். அதான் வந்து அப்போ நம்ம எந்த அளவு நம்ம அர்ப்பணிப்பு நம்ம செய்யறோமோ, இது என்ன சொன்னா அது அவரவர்கள் தேவன் மேல் வச்சிருக்கிற அன்புனால, அவரவர்கள் தேவன் மேல வச்ச அன்புனால அவர்களும் என்ன சொன்னா தானாக முன் வந்து இந்த அர்ப்பணிப்பை எந்த அளவுக்கு செய்யறார்களோ, அதே சமயம் எந்த அளவுக்கு பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவமானங்களுக்குள்ளும் அவங்க பிரவேசிக்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த புசிஷ்டிக்கே உண்டான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களே. அதனாலதான் அதே சமயத்துல அந்த பூர்ணமான கீழ்ப்படுதலை காட்டும் போது தேவன் எப்படிப்பட்ட ஜீவன் தர்றாரு. அப்ப பூர்ணமான கீழ்ப்படுதல் கூட பூர்ணமான ஜீவன் தான் என்னங்க இல்லைங்களா, பூர்ணமான கீழ்ப்படிதலுக்கு பூர்ணமான ஜீவன் ஏன் அதுதான் அழியாம நம்ம பார்க்கறோம். அழியாம என்னங்க தமிழ் தாமே ஜீவன். அப்ப அந்த பூர்ணமான அதனாலதான் அதான் சொன்னேன் வசனத்தை பார்க்க அப்போ என்ன சொல்றேன், இப்ப தேவனுடைய அந்த ஒரு பூர்ணமான அந்த ஜீவனை அந்த அழியாமை ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு என்ன ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குது பாருங்கும்போது என்ன ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குதுன்னா மனசு 34 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தை அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவிசாய்த்து அந்த கீழ்ப்படிதலையோட நம்ம நடக்கும் பட்சத்துல தான் நமக்கு என்ன இருக்கு
ஜெயம்
கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு உட்பட்ட கீழ்ப்படிதலே சகோதரர் கொடுத்த அந்த தலைப்பினுடைய மைய கருத்தா நம்ம பார்த்தோம். ரொம்ப விசேஷமா சாதகமற்ற சூழ்நிலைகளின் மத்தியில் உபத்திரவங்கள், போராட்டங்கள், தேவனுடைய தெய்வீக சிக்ஷைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலம் தேவன் எதிர்பார்க்கிற எல்லா குலலட்சணங்களையும் புதிய சிருஷ்டி பூரணப்படுவது குறித்து சகோதரர் அவருடைய காரியங்கள் இங்க நமக்காக பகிர்ந்து கொடுத்தார். அவருக்கு நன்றிகளை நாம் கூறிக்கொண்டு நாம இன்றைய ஒரு நாள் கூட்டத்தினுடைய இறுதி தலைப்புக்கு நாம் செல்வோம். அதற்கு முன்பு மறுபடியும் கொஞ்சம் ஒரு பாடல் நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடி நம்முடைய சரீரத்தில் காணப்படுற அந்த ஒரு சோர்வு எல்லாவற்றையும் நிவர்த்தி செஞ்சுட்டு நாம் கடந்து செல்வோம். பாடல் எண் 55.
ராஜாதி ராஜனை பாரிரோ ராஜசூதந்தரன் வந்தாரே காந்தயாம் சபையே சேரிரோ கர்த்தன் காலமிதோ தந்தாரே பாடியா பாரியா வந்திப்போம் தங்குறோம் தங்கமே.